அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரிய கிருபையின் காரணமாக நானும் நீங்களும் புதிய ஒரு இஸ்லாமிய வருடத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்களிலே காலடி எடுத்து வைப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போது ஒரு ஹிஜ்ரி வருடத்தை விடை கொடுத்து அனுப்புகின்ற காலகட்டத்திலே இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே 1445 ஹிஜ்ரி வருஷம் இந்த உலகத்திலே பிறக்க இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே நாம் முஸ்லிம்கள் என்ற வகையிலே இந்த புதிய ஹிஜ்ரி வருஷத்தை எப்படி நாங்கள் வரவேற்க வேண்டும், கடந்த ஹிஜ்ரி வருஷத்தை நாங்கள் எப்படி நாங்கள் கடத்தினோம் என்பது சம்பந்தமாக எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி அரபு வருஷத்தை பொறுத்தவரையிலே அதிலே 12 மாதங்கள் காணப்படுகின்றன. எப்படி நாங்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று நாங்கள் ஆங்கில மாதங்களை கணித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போன்றுதான் அரபு மாதங்கள் முஹர்ரம் என்று ஆரம்பிக்கின்ற முதலாவது மாதத்தை கொண்டதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அண்ட சராசரங்களை, இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்த நாளிலேயே இந்த 12 மாதங்களையும் தீர்மானித்து விட்டதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். அதிலே 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள், அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படுகின்ற யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற புனிதமான, சாந்தி சமாதானம் அதிகமாக வலியுறுத்தப்படுகின்ற 4 மாதங்களிலே ஒரு மாதம் தான் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த முஹர்ரம் மாதம். அதிலே துல் ஹிஜ்ஜா, துல் காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் எனப்படக்கூடிய 4 மாதங்களும் தான் இஸ்லாமிய கலண்டரிலே இருக்கின்ற புனிதமான, யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற மாதங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே துல் ஹிஜ்ஜா மாதத்தின் கடைசி பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களிலே அந்த முஹர்ரம் மாதத்தை, புதிய வருஷத்தை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த கலண்டருக்கு ஹிஜ்ரி கலண்டர் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹிஜ்ரி கலண்டர் என்பது கிடையாது. ஆனால் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிலாபத்தை பொறுப்பெடுத்ததற்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு என்று ஒரு புதிய கலண்டர் தேவை என்ற வகையிலே அவர்கள் தன்னுடைய கிலாபத்திலே ஏற்படுத்திய ஒரு புதிய முறையாகத்தான் இந்த ஹிஜ்ரி கலண்டர் காணப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மக்காவிலே கழித்தார்கள் சஹாபாக்களோடு. அந்த 13 வருடங்களை கழித்துவிட்டு அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அதனை நாங்கள் ஹிஜ்ரத் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த குறைசி காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே வாழ விடவில்லை. பல்வேறுபட்ட துன்பங்களை எல்லாம் கொடுத்து வந்தார்கள். அப்படியான ஒரு கடுமையான, ஒரு நெருக்கடியான ஒரு காலப்பிரிவாக இந்த மக்காவுடைய காலப்பிரிவு காணப்பட்டது. அப்படியான ஒரு நிலையிலிருந்து நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தின் 13வது வருஷம் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி தன்னுடைய சஹாபாக்களோடு இடம்பெயர்கிறார்கள். அந்த சம்பவத்துக்குத்தான் நாங்கள் ஹிஜ்ரத் என்று சொல்லுகிறோம். அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் எங்களுடைய இஸ்லாமிய கலண்டர் ஆரம்பிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமைப்பிலே இடம்பெயர்ந்தார்களோ அந்த வருஷத்தை அடிப்படையாக கொண்டு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்களுடைய இஸ்லாமிய கலண்டரை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எங்களுக்கு எழக்கூடும். அது என்ன கேள்வி என்றால், எங்களுடைய இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்து, பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், மக்காவை முஸ்லிம்கள் வெற்றி கொள்கிறார்கள், ஹுதைபியா உடன்படிக்கை என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் முக்கியமான சம்பவங்கள், வரலாற்றிலே அதிகமாக பேசப்படுகின்ற சம்பவங்கள். அந்த சம்பவங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற்ற அந்த முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் இருக்க ஏன் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஹிஜ்ரத் எனப்படக்கூடிய அந்த முக்கியமான அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய இஸ்லாமிய கலண்டர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் முடிவெடுத்தார்கள் என்பதனை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே இது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம். அது எங்களுடைய ஒரு கலாச்சாரத்தோடு தொடர்பானது, எங்களுடைய வரலாற்றோடு தொடர்பானது, எங்களுடைய கலண்டரோடு தொடர்பானது. ஏன் ஹிஜ்ரி கலண்டர் என்று சொல்லப்படுகிறது? அந்த ஆங்கில கலண்டரை பொறுத்தவரையில் அதற்கு ஒரு பெயர் வைத்திருப்பார்கள். தமிழர்கள் தங்களுடைய கலண்டரை ஆரம்பிப்பதற்கு ஒரு பெயரை வைத்திருப்பார்கள். அதே போன்று பௌத்த சகோதரர்களும் கூட தங்களுக்கென்று தனியான ஒரு கலண்டரை வைத்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே எங்களுடைய வாழ்க்கையின் பல சம்பவங்கள், பல விஷயங்கள் எங்களுடைய ஹிஜிரி கலண்டரை, அரபு கலண்டரை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய நோன்பு, ரமலான் மாதத்தினுடைய நோன்பு, ஹஜ் எனப்படக்கூடிய மிக முக்கியமான கடமை. அதே போன்று ஜக்காத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட ஆங்கில கலண்டர் படி ஒரு வருஷம் பூர்த்தியாவதல்ல, அரபு கலண்டர் படி, இஸ்லாமிய கலண்டர் படி ஒரு வருஷம் பூர்த்தியாகின்ற சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய ஜக்காத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். 12 மாதங்களை அப்படித்தான் நாங்கள் கணிக்க வேண்டும். அதே போன்று ஒரு பெண்ணுடைய இத்தாவுடைய காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதுவும் கூட இஸ்லாமிய கலண்டரின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அரபு கலண்டர் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சில வகையான சுன்னத்தான நோன்புகளை சொல்லி இருக்கிறார்கள். அய்யாமுல் பீல் எனப்படக்கூடிய 13, 14, 15 ஆகிய தினங்களிலே நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் கூட அந்த பிறை கலண்டரை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆஷூராவுடைய நோன்பு, சாசுஆவுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது எல்லாவற்றுக்கும் எங்களுடைய அரபு கலண்டர், இஸ்லாமிய கலண்டர் சம்பந்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எப்படித்தான் போனாலும் பெரும்பாலும் அரபு நாடுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆங்கில கலண்டரை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டாலும் கூட அவர்கள் அடிக்கடி தங்களுடைய பேச்சுக்களிலே, தங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே அரபு வாசகங்களை, அது ரஜப் என்று சொல்லுவார்கள், அது ரபியுல் அவ்வல் என்று சொல்லுவார்கள், முஹர்ரம் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு பழக்கம் எங்களிடத்திலும் வர வேண்டும். நாம் எமது காரியாலய தேவைகளுக்காக வேண்டி நாங்கள் ஆங்கில கலண்டரை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று பாவித்தாலும் கூட எங்களுடைய தனித்துவம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பாரம்பரியமாக இருக்கின்ற இந்த இஸ்லாமிய கலண்டரையும் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏற்கனவே முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். எத்தனையோ சம்பவங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்திருக்கின்றன. ஆனாலும் கூட ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கலண்டரை நாங்கள் அடிப்படையாக ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்? 1445 வருஷங்கள் பூர்த்தியாக இருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான். அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான். அப்படியாக இருந்தால் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஹிஜ்ரத் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த ஹிஜ்ரத்துக்குள் எத்தனையோ வகையான படிப்பினைகள் காணப்படுகின்றன, எத்தனையோ வகையான பாடங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை முஸ்லீம்கள் கியாமத்து வரைக்கும் நினைவு கூற வேண்டும், அதனுடைய பாடங்களையும் படிப்பினைகளையும் அவர்கள் அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சஹாபாக்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் இந்த ஹிஜ்ரத் எனப்படக்கூடிய சம்பவத்துக்குள் அப்படி என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது என்று நானும் நீங்களும் கட்டாயமாக சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சாதாரணமாக யோசிப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்றுதான் பார்ப்போம். ஆனால் அந்த சம்பவம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு மைல் கல், ஒரு மைல் ஸ்டோனாக அமைகிறது, ஒரு புதிய செப்டராக அமைகிறது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாக, ஒரு திருப்பு முனையாக, ஒரு மைல் கல்லாக அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் அமைகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்காவிலே சஹாபாக்களும் கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்திற்கு பலத்த எதிர்ப்பு காணப்பட்டது. இஸ்லாத்தை வெளிப்படையாக சொல்லுவது என்றாலே அந்த மனிதர்களை அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். அந்த அளவு தூரம் எதிர்ப்பு காணப்பட்டது. ஒளிந்து மறைந்துதான் அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த யுகம் முடிவுக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்போது மதீனாவுக்கு வந்தார்களோ அந்த நேரத்தில் அச்சம் தீர்ந்தவர்களாக, பயம் தீர்ந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக, தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். மக்காவிலே வாழ்ந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒளிந்து மறைந்துதான் தங்களுடைய இபாதத்துக்களை கூட செய்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் மக்கா மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் ரகசியமாக அல்ல, பரகசியமாக குபாவுடைய மஸ்ஜிதை அவர்கள் கட்டுகிறார்கள், மஸ்ஜிது நபவியை அவர்கள் கட்டுகிறார்கள். மாத்திரமல்ல, இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு சமூக அமைப்பை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அங்கு இஸ்லாமிய சட்டங்கள் அமுல் நடாத்தப்படுகின்றன. மக்காவிலே அப்படியான ஒரு நிலை காணப்படவில்லை. மக்கா மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் இஸ்லாமிய படை அணியொன்றை அவர்கள் தயாரிக்கிறார்கள். மாத்திரமல்ல, இஸ்லாமிய குற்றவியல் தண்டனைகள் கூட நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. மக்காவிலே இருந்தவர்கள் மதீனாவிலே இருந்தவர்களை பற்றிய ஒரு அச்சத்தோடும் ஒரு பயத்தோடும் தான் அந்த குறைசி காவர்கள் இருந்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியமும் இஸ்லாத்துக்கு கிடைத்தது ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான். அதனை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை என்று நாங்கள் சிந்திப்போம். அதே நேரத்திலே இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் இன்னும் பல பாடங்களையும் படிப்பினைகளையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை திட்டமிட்ட அடிப்படையிலே மேற்கொண்டார்கள். நாங்கள் வழக்கமாக சொல்வோம், நாங்கள் முஸ்லீம்கள் தானே, நாங்கள் எங்களுடைய கர்மங்களை பெரிய அளவுலே திட்டமிட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது, எனவே நாங்கள் பெரிய அளவு இதற்காக வேண்டி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் சொல்வோம். அப்படியல்ல சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி நன்றாக முன்கூட்டியே சிந்தித்துத்தான் எல்லா கருமங்களையும் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் தவக்குள் வைக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இவ்வளவு அழகாக திட்டமிட்டு நான் கரும மாற்றி இருக்கின்றேன், இப்போது இந்த கருமத்திலே நீ வெற்றியை தருவாயாக என்று அதற்கு பிறகுதான் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். நாங்கள் எந்த முயற்சியையும் செய்யாமல் நாங்கள் துஆ செய்வதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. பாருங்கள் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹிஜ்ரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக திட்டமிட்டார்கள் என்று. அவர்கள் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் விருப்பமாக இருந்தால் ஒரு துஆவை கேட்கலாம், எனக்கு மலக்குமார்களை அனுப்பி என்னுடைய ஹிஜ்ரத்தை இலகுபடுத்தி தருவாயாக என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் திட்டமிட்டார்கள். அவர்கள் அதற்கு முன்னாடி, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் மதீனாவில் இருந்து வந்த தன்னுடைய தன்னை ஏற்றுக்கொள்ள கூடியவர்களோடு இரண்டு உடன்படிக்கைகளை செய்து கொண்டார்கள். பைஅத்துல் அக்கபா முதலாவது உடன்படிக்கை என்று நாங்கள் சொல்வோம், பைஅத்துல் அக்கபா இரண்டாவது உடன்படிக்கை என்று சொல்வோம். நான் மதீனாவுக்கு வருவதாக இருந்தால் என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், நீங்கள் இப்படி இப்படியான நிபந்தனைகளுக்கு உட்பட வேண்டும் என்று அவர்களுடைய கையை பிடித்து அந்த மக்காவிலே ஒரு ரகசியமான இடத்திலே தன்னை விசுவாசம் கொண்ட மதீனத்து அன்சாரிங்களோடு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பாருங்கள் சகோதரர்களே, நல்ல காரியங்களுக்காக வேண்டி முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நடவடிக்கை மிகவும் சிறந்த ஒரு உதாரணமாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் முன்கூட்டியே அனுப்பிவிடுகிறார்கள். கடைசியாகத்தான் அவர்கள் தானும் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அதுவும் வழக்கமாக மதீனா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகின்ற பாதையை அவர்கள் தெரிவு செய்யாமல் குறைஷி காபிர்கள் கண்டுவிடுவார்கள், அவர்கள் அவர்களை பிடித்து விடுவார்கள் என்ற நோக்கத்தோடு வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு பாதையிலே தான் அந்த ஹிஜ்ரத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அவர்கள் குகையிலே சென்று அவர்கள் பதுங்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், பாதுகாக்கப்பட்ட ஒரு நபி அவர்கள் விரும்பியிருந்தால் துவா கேட்டிருக்கலாம். நான் முன்னே செல்லுகின்ற பொழுது, பின்னே செல்லுகின்ற பொழுதெல்லாம் எனக்கு மலக்குகளுடைய பாதுகாப்பை யா அல்லாஹ் தருவாயாக என்று அப்படி கேட்டால் அல்லாஹு தஆலா கொடுப்பான், நிச்சயமாக கொடுப்பான். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. நாங்கள் மனிதர்கள் என்ற வகையிலே பிற்பட்ட காலப்பிரிவிலே வரக்கூடியவர்களும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள். இரண்டு ஒட்டகைகளை அதற்காக வேண்டி தயார் செய்து வைத்திருந்தார்கள். மாத்திரமல்ல, தன்னுடைய வழியிலே, தன்னுடைய பயணத்திலே தனக்காக என்று உணவை தயார் செய்து அனுப்புவதற்காக வேண்டி அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களை அவர்கள் அதற்காக வேண்டி நியமித்து வைத்திருந்தார்கள். பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய திட்டமிடலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நபியாக இருந்தும் கூட அப்படியான ஒரு திட்டமிடலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். தனது வேலைகளை இலகுபடுத்துவதற்காக வேண்டி இப்னு உரைகத் எனப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரைத்தான் தன்னுடைய வழிகாட்டியாக கூட அவர்கள் அமர்த்தி இருந்தார்கள். உளவு வேலை செய்வதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்கள் பணித்திருந்தார்கள். ஆமீர் இப்னு ஃபுஹைரா எனப்படக்கூடிய ஒருவர் தான் அவர்களுக்காக வேண்டி பால், இறைச்சி போன்றவற்றை எடுத்துக் கொண்டு வந்து குகையிலே கொடுத்து வந்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு அழகான ஒரு திட்டமிடல் என்று பாருங்கள். முஸ்லிம்களாகிய நாம் புதிய ஒரு வருடத்திலே காலடி எடுத்து வைக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். நாம் எமது பொருளாதாரத்தை திட்டமிட வேண்டும், எமது அரசியலை திட்டமிட வேண்டும், எமது குடும்ப வாழ்க்கையை திட்டமிட வேண்டும், எமது சமூக உறவுகளை திட்டமிட வேண்டும். திட்டமிடுவது, பிளான் பண்ணுவது என்பது இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாக காணப்படுகிறது. அது கண்மணியான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு முக்கியமான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எவ்வளவு அழகாக திட்டமிட்டிருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நாங்கள் இந்த தினத்தில் தான் ஹிஜ்ரத்து போக இருக்கிறோம் என்ற செய்தியை அவர்கள் சொல்லவில்லை. நாளை ஹிஜ்ரத்து போவது என்றிருந்தால் இன்றுதான் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று நாங்கள் நாளை ஹிஜ்ரத்துக்காக வேண்டி போவோம் என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய மிக நெருக்கமான நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூட உரிய காலத்தில் தான் அந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏற்பாடாக காணப்பட்டது. எனவே இது முதலாவது படிப்பினை. நாங்கள் ஹிஜ்ரத்திலிருந்து பெறுகின்ற முதலாவது படிப்பினை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் எனப்படக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்ச்சியை கடுமையாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலாவிலே அவர்கள் தவக்குல் வைத்தார்கள். இது முதலாவது படிப்பினை. இரண்டாவது படிப்பினை என்னவென்றால், இந்த சஹாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி இடம் பெயர்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லா வகையான தியாகங்களையும் செய்துவிட்டுத்தான் அந்த இடம்பெயர்வை செய்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தை பகைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு வருகிறார்கள், தங்களுடைய நண்பர்களை விட்டுவிட்டு வருகிறார்கள். தாம் பிறந்து வளர்ந்த தமக்கு மிகவும் விருப்பமான அந்த பூமி மக்காவுடைய பூமியை அவர்கள் துறந்து பயணம் போகிறார்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், பிறந்து வளர்ந்த நாங்கள் நேசிக்கின்ற எங்களுடைய பூமியை விட்டுவிட்டு நாங்கள் துரத்தப்படுவதாக இருந்தால் எங்களுக்கு மனதுக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும். அதுவும் உடுத்த உடுப்போடு மாத்திரம் சென்ற சஹாபாக்கள் பலரை பார்க்கின்றோம். குறைஷி காபர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலாம், ஆனால் நீங்கள் மக்காவிலே உழைத்து அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் ஈமானுடைய ஆழம் கொண்டவர்கள், தியாகத்துக்காக வேண்டி பழக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கூலியிலே நம்பிக்கை வைத்தவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தர இருக்கின்ற பரிசுகள் தான் மகத்துவமானவை, எனவே எங்களுடைய கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எங்களுக்கு முக்கியம், நாம் இவற்றையெல்லாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சஹாபாக்கள் அணி அணியாக, தனித்தனியாக, குடும்பம் குடும்பமாக அவர்கள் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட குறைஷி காபிர்கள் எவ்வளவு துன்பங்களை அவர்களுக்கு விளைவித்தார்கள், அப்படியிருந்தும் அந்த தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கொள்கை வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால், ஒரு சமூகம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக தியாகம் தேவைப்படுகிறது, அர்ப்பணம் தேவைப்படுகிறது, டெடிகேஷன் தேவைப்படுகிறது, சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. நாம் என்ன தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திட்டமிடல் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே அவசியப்படுகிறது. இரண்டாவது தியாகம் என்பது தேவைப்படுகிறது. நாம் முஸ்லீம்கள் என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறோம், ஆனால் இஸ்லாத்திற்காக வேண்டி, இஸ்லாத்தை வாழ வைப்பதற்காக வேண்டி, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயர்ச்சிக்காக வேண்டி நாம் எமது பணத்தை, எமது செல்வங்களை, எமது கால நேரங்களை, எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற செல்வங்களை எந்த அளவு தூரம் நாங்கள் தியாகம் செய்கின்றோம் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அந்த தியாகத்திற்கு பின்னால் தான், அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா அந்த வெற்றியை கொடுக்கின்றான். அவர்கள் பயத்தோடு அச்சத்தோடு இருந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு விடுவை கொடுக்கின்றான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே அந்த தியாகம் இந்த புதிய வருஷத்திலே எங்களிடத்திலே வர வேண்டி இருக்கிறது. மூன்றாவது இஸ்லாமிய சகோதரத்துவம். நாங்கள் அருமையான ஒரு சகோதரத்துவத்தை, ஒரு பிரதர்ஹூடை நாங்கள் பார்க்கின்றோம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் வருகிறார்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு கை கொடுத்தவர்கள் யார்? மதீனாவிலே இருந்து அன்சாரிங்கள். மதீனாவிலே இருந்து அன்சாரிங்கள் தங்களுடைய சொத்துக்களில் இருந்து அரை பங்கை கொடுப்பதற்கு, ஏன் முழு பங்கையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களிடத்திலே இருக்கின்ற நிலங்களிலே அரைவாசியை கொடுக்க போகின்றோம் என்று. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டாம், நீங்கள் அந்த நிலத்திலிருந்து வருகின்ற அந்த வருமானம் விளைச்சல் இருக்கிறது, அதிலே நீங்கள் அரைவாசியை கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கின்றான். யாரெல்லாம் ஏற்கனவே மக்காவிலே இருந்து ஈமானோடு மதீனாவை நோக்கி வந்திருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின் பேரிலே மதீனாவிலே இருக்கின்ற சஹாபாக்கள் நேசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். தங்களுடைய உள்ளத்திலே அவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. தங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மக்காவிலிருந்து வந்த சஹாபாக்களுக்காக வேண்டி கொடுப்பதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்லுகிறான், தங்களுக்கு சொந்தமாக தேவைகள் இருந்தும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு தங்களிடத்திலே வந்த கொள்கையோடு கோட்பாட்டோடு வந்த அந்த முஹாஜிர் சஹாபாக்களை இந்த அன்சாரியங்கள் நேசிக்கிறார்கள். தங்களுக்கு தேவைகள் இருந்தும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு அவர்கள் அவர்களை நேசிக்கிறார்கள் என்று அந்த அன்சாரி சஹாபாக்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே புகழுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். புதிய ஒரு வருஷத்திலே நாங்கள் காலடி எடுத்து வைக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த சகோதரத்துவ வாஞ்சை எப்படி இருக்கிறது? முஸ்லிம் சமூகத்திலே இன்று எத்தனையோ பேர் மிகப்பெரிய வறுமையிலே சிக்கி இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய கஷ்டங்களை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். இன்னும் பலர் பல குடும்ப பிரச்சனைகளோடு வாழுகிறார்கள். இன்னும் பலர் மனக்கவலைகளோடும் நோயோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சிந்தித்து பார்ப்போம், இந்த சஹாபாக்களுடைய முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? இந்த சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகங்களை இந்த தீனுக்காக வேண்டி செய்தார்கள், அந்த தியாகங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அண்மை காலத்திலே இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையிலே பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகிறது. அண்மை காலத்திலே 70 மில்லியன் மக்கள் இலங்கையிலே வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்வதாக புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை கட்டிக்கொள்ள முடியாது, தங்களுடைய அடிப்படையான மருந்துகளை கொள்வனவு செய்து கொள்ள முடியாது, தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு கொப்பி புத்தகங்களை கூட வாங்கி கொடுக்க முடியாது. இப்படியான நிலையில் தங்களுடைய கஷ்டத்தை துன்பத்தை மற்றவர்களிடத்திலே முறையிடுவதற்கு கூட கஷ்டப்படுகின்ற எத்தனையோ சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த புதிய ஹிஜ்ரி வருஷத்திலே எங்களுடைய கண்கள் திறக்க வேண்டும். நாம் ஆடம்பரமாகவும் படாடோகமாகவும் செய்கின்ற நிகழ்ச்சிகளை ஒரு தடவை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இதனை விரும்புவானா? நாம் நிகழ்த்தக்கூடிய திருமண வைபவங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாய்களை செலவழித்து நாங்கள் அந்த வைபவங்களை நாங்கள் நடாத்துகின்றோம். ஊருக்கும் பேருக்கும் புகழுக்குமாக நாங்கள் அவற்றை நடாத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கண்ணீரும் கம்பலையுமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, இவர்களுடைய மனக்குமுறல்கள் எங்களுக்கு விளங்குவதில்லையா? நாம் இந்த புதிய வருஷத்திலாவது எமது வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் காண்பதில்லையா? வமன் யூக்க ஷுஹ நஃப்ஸிஹி ஃஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ, கஞ்சத்தனம் லோபத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஹஜ்ஜி செய்வது மாத்திரமல்ல. இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம். நாம் அக்கம் பக்கம் பார்க்க வேண்டும். எத்தனை பேர் தங்களுடைய கஷ்டங்களை முறையிட்டுக் கொள்ள தெரியாமல் தங்களுடைய மானம் மரியாதையை பாதுகாத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கண்ணீரும் இவர்களுடைய அழுக்குளர்களும் இவர்களுடைய குமுறல்களும் எங்களுக்கு தெரிவதில்லையா? நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் சம்பாதித்த இந்த சொத்துக்களும் செல்வங்களும் எங்களை விட்டும் நிச்சயமாக போய்விடும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் பயணிக்க வேண்டி இருக்கிறது. சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாம் மற்றவர்களுக்கு எதனை கொடுத்தோமோ அது எமது வார்த்தைகளால் கொடுப்பதாக இருக்கலாம், எமது பணத்தால் கொடுப்பதாக இருக்கலாம், எமது உடல் உழைப்புகளால் கொடுப்பதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தியாகங்களை நாங்கள் செய்தால் மாத்திரமே நிச்சயமாக இந்த புதிய ஹிஜ்ரத்துடைய வருஷத்தை நாங்கள் உரிய முறையில் கடத்தியவர்களாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக எதிர்வரக்கூடிய இந்த வருஷத்தை இப்போதிருந்தே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் திட்டமிடுவோம். நாங்கள் திட்டமிட வேண்டியது ஒரு நாளைக்காக, ஒரு மாதத்திற்காக, ஒரு வருடத்திற்காக பிளானிங் என்று நாங்கள் சொல்வோம். காலையிலே நான் தஹஜ்ஜத்துக்காக வேண்டி எழும்புவேன். என்னுடைய சுபஹுடைய தொழுகையை பள்ளி வாயிலிலே சென்று நான் நிறைவேற்றுவேன் இன்ஷா அல்லாஹ் ஜமாஅத்தோடு என்று நாங்கள் தைரியம் எடுப்போம். அதுதான் புதிய வருடத்தை சந்திப்பதற்கான அருமையான திட்டமிடல். தொழுது விட்டு வந்து வீட்டிலே ஒரு ஆக குறைந்தது இரண்டு பக்கம் அல்லது நான்கு பக்கம் நான் குர்ஆனை ஓதுவேன் இன்ஷா அல்லாஹ். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் முடியமாக இருந்தால் நான் நோன்பு இருப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சதக்காவை நான் செய்வேன். எனது வீட்டிலே நல்லதொரு தகப்பனாக, நல்லதொரு கணவனாக, நல்லதொரு சகோதரனாக நான் இருப்பேன். சமூகத்திலே யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் கை கொடுப்பேன் என்றெல்லாம் நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே முன்கூட்டியே திட்டமிட வேண்டிய ஒரு காலப்பிரிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பிறக்க போகின்ற 1445வது இந்த வருஷம் எல்லா வகையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே பாக்கியம் உள்ள வருஷமாக அமைவதற்கு வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கடந்த வருஷங்களிலே காலங்களிலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட குற்றங்கள், தப்புகள், தவறுகள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எதிர்காலத்தை சிறந்த முறையிலே திட்டமிட்டு உன்னுடைய அருள்களையும் பாக்கியத்தையும் பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்குவாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, சதி செய்கிறார்களோ, அந்த சதிகள் அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலே இனங்களுக்கிடையிலே ஐக்கியம், சுபீட்சம், சமாதான சகவாழ்வு என்பதை நிலைப்பதற்கு நீ ஒத்துழைப்பாக இருப்பாயாக. சாந்தியும் சமாதானமும் உள்ள ஒரு நாடாக இந்த நாடு மிளிர்வதற்கு நீ உதவி செய்வாயாக. ஆமீன், ஆமீன்.